الحمد لله وحده صدق وعده ونصر عبده وأعز جنده وهزم الأحزاب وحده. الحمد لله غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول، لا إله إلا هو إليه المصير، وأفضل الصلاة وأزكى السلام على الرسول المجتبى والنبي المصطفى والأسوة الحسنى والقدوة العظمى وصاحب المثل العليا سيدنا وسندنا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக புகழ்கின்றேன். அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹுவின் அருமை தூதர், நம் அன்புக்கினிய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களோடு தூணாக தோளாக இருந்த அருமை தோழர்கள், அவர்களின் அருமை குடும்பத்தவர்கள், அவர்களது உயர்ந்த வழியில் நிற்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான கண்ணியமான இந்த வீட்டிலே, அவனது ஓர் இபாதத்திலே என்னை உங்களோடு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அடுத்த உலகில் நம் அருமை தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உன்னத சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் மதரசாக்கள், இன்றைய நமது தலைப்பு இதுதான், குர்ஆன் மதரசாக்கள், ஓதப் பள்ளிகள். அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான விடயம் பற்றி இன்று நாம் நம்முடைய கவனத்துக்கு எடுக்க விரும்புகிறோம். அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான். அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்த குர்ஆனை அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா அதனை ஓதி வரும்படியும் கட்டளையிட்டு இருந்தான். அல்லாஹ் தனக்கு இந்த பணிப்புரையை விடுத்திருப்பதை மக்களுக்கு சொல்லும்படியும் அல்லாஹ் சொல்லியிருந்தான். தனக்கு குர்ஆன் ஓதும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் என்பதை மனிதர்களுக்கு சொல்லும்படியும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு பணித்திருந்தான். குர்ஆன் ஓதி வரும்படி, நான் குர்ஆனை ஓதி வரும்படி பணிக்கப்பட்டுள்ளேன் என்று மனிதர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று வரக்கூடிய தொடர் செய்திகளிலே எதிரையும் ஒரு செய்தியாக அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தான் அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது இறக்கப்பெறுகின்ற அந்த குர்ஆனை தனது வாழ்நாளில் அதிகம் அதிகம் பாராயணம் செய்பவர்களாக இருந்தார்கள். சுபுஹ் வேளையிலே அவர்கள் குர்ஆன் ஓதும் அருமையான அந்த காட்சியை வர்ணிக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற கவிவரிகளில் ஒரு பகுதி, وفينا رسول الله يتلو كتابه اذا انشق معروف من الفجر ساطع விடியற்காலை தோன்றியிருக்கும் வேளை நம்மிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் வேதத்தை ஓதுகிறார்கள் என்கிறார்கள். சுபுஹ் வேளையிலே நபி அவர்கள் குர்ஆன் ஓதுபவர்களாக இருந்தார்கள். ஏனைய சமயங்களிலும் ஓதுபவர்களாக இருந்தார்கள். சுபுஹு விடிய காலை நேரத்தில் அவர்கள் ஓதிய காட்சியை தான் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓதி வரும்படி கட்டளையிட்ட அல்லாஹ் அதனை அழகாக திருத்தமாக ஒழுங்காக ஓடி வரும்படியும் கட்டளையிட்டிருந்தான். இந்த கட்டளையும் நபி அவர்களை பார்த்து அமைந்திருந்தது. அது அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் மிகவும் சரியாக ஓதத் தெரிந்தவர்கள், அவர்களின் சமூகத்தினருக்கு அல்லாஹ் இடுகின்ற கட்டளையாக இருக்கிறது. யா ஐயுஹல் முஸம்மில் என்று தொடரக்கூடிய சூராவின் ஆரம்ப பகுதியில் அல்லாஹ் சொன்னான், குர்ஆன தர்தீல, அல் குர்ஆனை ஒழுங்காகவே நபியே நீர் ஓதி வருவீராக என்றான். அல் குர்ஆனை ஒழுங்காகவே ஓதி வருவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். அன்பு சகோதரர்களே, ஒழுங்காக ஓதி வருதல் என்ன என்பது தெரியுமா? என்ன என்று தெரியுமா? அதில் என்னென்ன முறை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ குர்ஆன் ஓதுவதற்கு, அந்த முறைப்படி அதனை பேணி ஓதுவதாகும், அதன் சட்டத்திட்டங்களை அனுசரித்து ஓதுவதாகும். குர்ஆன் அது தூய்மையான அரபு மொழியாகும், அல்லாஹ்வுடைய அரபு மொழியாகும். அல்லாஹ் அதனை அரபு மொழியில் இறக்கி வைத்திருக்கிறான். உயர்ந்த இலக்கண இலக்கிய நடையிலே அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த மொழிக்குரிய கடமை உரிமை பேணப்பட வேண்டும். இரண்டாவதாக அது அமைந்து அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய குர்ஆனுக்குரிய உரிமையும் கடமையும் பேணப்பட வேண்டும். எனவே இதுக்குத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அல் குர்ஆனை ஒழுங்காகவே ஓதி வருவீராக என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஓத வேண்டிய அந்த முறைக்கு பெயர் இல்மு தஜ்வீத், தஜ்வீத் அறிவாகும். தஜ்வீத் அறிவு குர்ஆனுக்கு மாத்திரம் உள்ளது. குர்ஆனை சரியாக திருத்தமாக ஓதுகிற அந்த அறிவுத்துறை இருக்கிறது. அது அரபு மொழிக்குரியதல்ல, குர்ஆனுக்குரியது. எழுத்துக்களை எந்த இடங்களிலிருந்து வெளியேற்ற வேண்டுமோ அந்த இடங்களிலிருந்து வெளியேற்றுவது, அவற்றுக்குரிய பண்புகளுக்கேற்ப வெளியேற்றுவது என்பது அரபு மொழிக்குரியது. அதற்கு அதிகமாக எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும், எந்த இடத்தில் தொடங்க வேண்டும், நிறுத்திய பின் தொடங்கும் முறை என்ன, ஆரம்பமாக தொடங்கும் முறை என்ன, நீட்டி ஓதுதல், பிரித்து ஓதுதல், சேர்த்து ஓதுதல், மறைத்து ஓதுதல், மாற்றி ஓதுதல், வல்லினமாக ஓதுதல், மெல்லினமாக ஓதுதல், இப்படியெல்லாம் பல்வேறு சட்டதிட்டங்கள் பொறிந்த ஒரு பகுதி அது. தஜ்வீத் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனுக்கு மட்டுமல்லது, அது ஹதீஸுக்கோ வேறு எதுக்கோ உள்ளதல்ல. இல்மு தஜ்வீத், அல் குர்ஆன் ஓதுகின்ற முறை பற்றி பேசுகின்ற அறிவு இருக்கிறதே, அது குர்ஆனுக்கு மட்டுமல்லது. அதனை பேணி செய்யும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். எப்பொழுது இந்த முறையில் மாற்றம் வருமோ, அல்லது சொற்களில் இருக்கக்கூடிய அச்சரங்களை உச்சரிப்பதில் சிதைவு ஏற்படுமோ, தவறுகள் ஏற்படுமோ, தப்பும் தவறுமாக உச்சரிப்போமோ, அந்த நேரத்திலே குர்ஆன் அந்த இடத்திலே சொல்ல வருகின்ற கருத்து சிதைவடையலாம், அர்த்தம் குறைந்து போகலாம், பாவம் ஓடுகிறவர் மீது வந்துவிடும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதனால் தான் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது, கற்க ஆரம்பிக்கும் போது, அதற்குரிய தஜ்வீதி சட்டத்தை அனுசரித்து ஓத பழகி கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஒரு பிரதானமான அம்சமாக இருக்கிறது. நாம் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. எவர் இதனை பேணி குர்ஆனை ஓதவில்லையோ அவர் பாவி என்பது இமாம்களில் சிலரின் தீர்ப்பாகவும் இருக்கிறது. இமாம் முஹம்மது இப்னுல் ஜஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதனை பற்றி சொல்லுகின்ற போது, வல் அஸ்து பி தஜ்வீதி ஹக்மன் லாஸிமு மல்லம் யுஜவ்வீதில் குர்ஆன ஆதிமு லிஅன்னஹு பீஹில் இலாஹு அன்ஸலா வஹாக்கதா மின்ஹு இலைனா வஸலா என்று கவிதையிலே சொல்லி வைத்தார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? தஜ்வீதை படிப்பது கட்டாயம் கட்டாயம், தஜ்வீதை படிப்பது கட்டாயம் கட்டாயம். எவர் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி பாராயணம் செய்யவில்லையோ அவர் பாவியாக ஆகிவிடுகிறார். ஏன் தெரியுமா? தஜ்வீத் முறைப்படியுடன் தான் அல்லாஹ் அதனை இறக்கி வைத்திருக்கிறான். அவனிடமிருந்து அல்லாஹ்விடமிருந்து குர்ஆன் நம்மிடம் வரும்போது அப்படித்தான் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆகவே அன்பு சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹுவிடம் இருந்து நமக்கு அதற்குரிய ஓதும் முறையோடு தான் வந்திருக்கிறது. ஆகவே நாம் ஓத படிக்க கற்றுக்கொள்ளும் போது நாம் அந்த முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை சிறு வயதிலிருந்து நான் செய்து கொள்வதானது பெரியவர்களான பின் நாமும் ஒருவருக்கு கஷ்டமாக ஆகிப்போன காலத்தில் செய்வதை விடவும் சுலபமாக இருக்கும். 50-60 என்று கிழட்டு பருவத்துக்கு வந்த பிறகு நமக்கு சட்டங்கள் நினைவுக்கு இருக்க மாட்டா, நாமும் வளைந்து கொடுக்க மாட்டாது எழுத்துக்களின் உச்சரிப்புக்கு. இந்த நேரத்திலே கஷ்டப்படுவோம். இன்றும் பல சகோதரர்களை நாம் சந்திக்கிறோம், வருத்தப்படுகிறார்கள், வெறுப்புகின்றன அவர்கள் உள்ளங்கள். ஏன் தெரியுமா? படிக்க வேண்டிய சிறுபராயத்திலே அல்லது அதனைத்தான் தவறவிட்டோம். வாரிகம் பருவத்திலே நாம் குர்ஆனை சரியாக உச்சரித்து அதற்குரிய முறைப்படி ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்தை எல்லாம் கைநழுவ விட்டுவிட்டு இன்று அதன் முக்கியத்துவத்தையும் அதனை தவறவிட்டதன் சாரதூரத்தையும் உணர்ந்து இருக்கிற இந்த நேரத்திலே படிப்பதற்கு முயற்சிகள் செய்கிறோம், நேரங்கள் ஒதுக்குகிறோம், சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே போகிறோம், தகுதியானவர்களிடத்திலே அமர்கிறோம், தெளிவாக படித்து தருகிறார்கள். நமது நாவு அதற்கு அசைந்து கொடுப்பதாகவோ இசைந்து கொடுப்பதாகவோ இல்லை என்று கவலைப்படுகிற எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம். சகோதரர்களை வாஸ்தவம், ஒரு மனிதர் வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. அவர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கற்றுத்தாருங்கள் சூராக்கள். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அலிஸ்லாம் ரா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூராக்களை படித்துக் கொள்ளுங்கிறேன் என்கிறார்கள். அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு இது கஷ்டம் என்ற வகையிலே அவர் சொல்லிவிட்டார். அவர் என்ன சொன்ன காரணம்? தெளிவான வார்த்தைகள், கபூர சின்னி, எனக்கு வயதேறிவிட்டது, என் இதயம் கடுமையாகிவிட்டது, என் நாவும் கடுமையாகிவிட்டது, வயதேறி போயிருக்கிறேன், விருட்டாக்கிய பருவத்திலே இருக்கிறேன், கிழது தட்டி இருக்கிறேன், நரைத்திரை வந்திருக்கிறது, இந்த நேரத்திலே படிப்பது எதுவும் என் நெஞ்சத்திலே இருப்பது ஞாபக சக்தி போதாமையினால் குறைவாக இருக்கிறது, நாவு கடுமையாக இருக்கிறது என்றால் நாவு எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு வளைந்து கொடுப்பதாக இல்லை, அதுவும் கடுமையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். சகோதரர்களே, அவருக்கு மட்டும் உள்ளதல்ல, பொதுவாக எனக்கும் உள்ளது, உங்களுக்கும் உள்ளது. வயதேற வயதேற நினைவாற்றல் குன்றி போகும். நாவு உச்சரிப்புகளுக்கு ஏற்றவாறு இசைந்து கொடுக்க மாட்டாது, வளைந்து கொடுக்க மாட்டாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக சொன்னார்கள், அலிஃப் லாம் ரா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூராக்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் ஏதாவது என்று சொன்னார். குர்ஆனிலே 5 சூராக்கள் அலிஃப் லாம் ரா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூராக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லையா, அப்படியா, கஷ்டமா? ஆமீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூராக்கள் 3 கற்றுக்கொள்ளுங்களேன். அவர் சொன்னார், அதுவும் அதே பதிலை சொன்னார். ஹாமீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூராக்கள் 7 இருக்கின்றன, எல்லாம் பெரியவை. நபி அவர்கள் சொன்னார்கள், முஸப்பிஹாத்தில் 3, சுப்ஹானே என்று ஆரம்பிக்கக்கூடிய சூராக்களில் 3 கற்றுக்கொள்ளுங்களேன். 7 சூராக்கள் அப்படி இருக்கின்றன. அதே பதிலை 3வது தடவையாகவும் சொல்லிவிட்டு சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு சூறாவை எனக்கு கற்றுத்தாருங்கள். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு இதா ஜுல்ஸிலத்தில் அர்பு ஜுல்ஸாலஹாவை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன செய்ய சகோதரர்களே, இந்த நிலையில் வந்த சகோதரர்கள் பல பேர் இருக்கிறோம், இந்த நிலைக்கு ஆளாகிவிட்ட சகோதரர்கள் பல பேர் இருக்கிறோம். ஓட தெரியாது. ஒரு வயோதிக மனிதர், எனது குடும்பத்தைச் சேர்ந்தவர், வேறூரில் இருந்தார், அவருடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைக்க வேண்டும். ஆரம்பம் முதல் வீரின் வாடை மிக குறைவாக இருந்த ஒரு கிராமத்திலே வாழ்ந்தவர். கடைசியாக அவருடைய நிலை என்ன தெரியுமா? அரபு உச்சரிப்பு வரமாட்டாது. அவர் அழுது அழுது குர்ஆனை திறந்து வைத்து பார்த்து கொண்டு அழுதழுது இருப்பார். குர்ஆன் முஸ்ஹபை திறந்து வைத்து பார்த்து அழுது அழுது இருப்பார். மஸ்ஜிதிலே போய் காலம் கடந்த பின் உணர்ந்தார். அந்த உணர்வு அவருடைய நிலைமையை சீர் செய்து கொள்வதற்கு வழிசமைக்கவில்லை. அல்லாஹ் அவரை அவருடைய அந்த தௌபா உணர்வின் காரணமாக மன்னிப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் அவரை மன்னிக்க வேண்டும். இப்படி ஒருவர் அல்ல, பல சகோதரர்கள் இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இதற்குத்தான் சிறுவயதில் இருந்தே குர்ஆனிய மதரசாக்கள் ஓரப் பள்ளிகள் அங்கே திருட்டமாக குர்ஆனை சம்பூர்ணமாக முழு நேர்த்தியோடு கற்றுக்கொள்வதற்கு சரியான ஒரு முறையோடு படிப்பதற்கு சிறுவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. இன்று நேற்று உருவானவை அல்ல இந்த குர்ஆன் மதரசாக்கள், சஹாபிகளின் காலத்திலே இருந்தவை. ஓரப் பள்ளிகள் சஹாபிகளின் காலத்திலே இருந்தவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மனைவி நம்முடைய தாய் உம்முல் முஃமினீன் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னதை, அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது சஹீஹிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு தடவை முஅல்லிமுல் குத்தாப், முஅல்லிமுல் குத்தாப் சிறுவர்களுக்கு ஓதிக் கொடுக்கிற குர்ஆனை படித்துக் கொடுக்கிற இடத்துக்கு குத்தாப் என்று சொல்லப்படும். அதனைத்தான் நாம் குர்ஆன் மதரசாக்கள் என்று அழைக்கிறோம். முஅல்லிமுல் குத்தாப் என்றால் குர்ஆன் மதரசா ஆசிரியர். குர்ஆன் மதரசா ஆசிரியருக்கு நபி அவர்களின் அருமை மனைவி உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். நீங்கள் எனக்கு சில பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். இபாஸ் இளைய ஜில்மானன் கம்பனி பிரிக்கக்கூடிய சில சிறுவர்களை எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். இங்கே முக்கியம் என்ன தெரியுமா? வேறு பல விடயங்கள் இதிலே சான்றுக்கு இருக்கின்றன. இங்கே நமக்கு இந்த வேலையிலே முக்கியம் என்ன தெரியுமா? நபி அவர்களுடைய அருமை மனைவியுடைய காலத்தில், சஹாபிகளின் காலத்தில் குர்ஆன் மதரசாவும் அதற்கென நியமிக்கப்பட்ட முஅல்லிம் ஆசிரியர்களும் கடமை பார்த்திருக்கிறார்கள். சஹாபிகளின் பிள்ளைகள் குர்ஆன் மதரசாக்களிலே போய் படித்திருக்கிறார்கள் என்ற உண்மை தெளிவாகின்றது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள், பள்ளியிலே குர்ஆன் மதரசாவிலே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் சலாம் சொல்ல நான் பார்த்திருக்கிறேன் என்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ஒரு சஹாபி ரழியல்லாஹு அன்ஹுமா, ஹஜ்ரத் உமருடைய மகன் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சிறு பிள்ளைகள் ஓதக்கூடிய குத்தாப் குர்ஆன் பயிலக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். அந்த இடத்திலே உள்ள சிறுவர்களுக்கு அவர்கள் சலாம் சொல்ல நான் பார்த்திருக்கிறேன் என்கிறார்கள். சகோதரர்களே, சஹாபிகளின் காலத்தில் குர்ஆன் மதரசா இருக்கிறது. இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, كيف كان المؤدبون على عهد ابي بكر وعمر وعثمان وعلي. ابو بكر عمر عثمان علي رضي الله عنهم இந்த நாற்பரும் கலீஃபாக்களின் காலத்திலே குர்ஆன் ஓதிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்கப்பட்டது. குர்ஆன் ஓதிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்கப்பட்டது. சிறு பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதிக் கொடுப்பவர்கள் எப்படி நாலு கலீஃபாக்களின் காலத்திலும் இருந்தார்கள் என்று ஹஜ்ரத் அனஸிடம் கேட்கப்பட்டது. ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரிந்தது போல் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்த ஒரு சஹாபி. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆசிரியரிடத்திலே துணி துவைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்கும், அதிலே ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு சிறுவனும் தன்னுடைய முறைப்படி தத்தமது முறை வரும்போது சுத்தமான நீர் கொண்டு வருவார். அந்த பாத்திரத்திலே நீரை ஊற்றி வைப்பார். மாணவர்கள் தமது பலகைகளை அதனை அந்த நீரை கொண்டுதான் கழுகுவார்கள். இப்படி கழுகிவிடப்பட்ட நீர் ஒன்று திரட்டப்பட்டு ஒரு குழி தோண்டப்பட்டு அந்த குழியிலே ஊற்றிவிடப்படும், அதில் அது உறிஞ்சு கொள்ளப்படும் என்கிறார்கள். அருமையானவர்களே, சுமார் 25-30 ஆண்டுகளுக்கு முன் நாம் எல்லாம் குர்ஆன் மதரசாத்திலே ஓதுகின்ற போது ஆரம்பமாக தாலிமுல் குர்ஆனை நமது கைகளிலே தரமாட்டார்கள். ஒரு பலகை தருவார்கள், நாம் செய்தி எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த பலகையில் தான் மாலாவை கரைத்து பூசுவோம், அதன் மீது எழுதப்படும் மை கொண்டு அதை வாசிப்போம், பாடம் கொடுத்த பிறகு அடுத்த பாடம் எழுதுவதற்காக வேண்டி இதனை தண்ணீர் கொண்டு அழிப்போம், பிறகு மீண்டும் மாலா பூசப்படும், எழுதப்படும். இது இன்று நேற்று உள்ளதல்ல, சஹாபிகளின் காலத்திலே இருந்திருக்கிறது. அப்படித்தான் படித்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அப்படி அழிக்கும் போது வருகிற நீரையும் கூட எப்படி கண்ணியமாக பாதுகாத்திருக்கிறார்கள். ஏனென்றால் குர்ஆனின் வசன தொடர்கள் எழுதப்பட்டிருக்கும், குர்ஆனின் வசனங்களில் உள்ள சொற்கள் அந்த பலகையில் இருந்திருக்கும். அது கழுகிவிடப்படும் போது வேறெங்கோ நகிசான அசுத்தமான அசூசியான ஒன்றிலே போய் பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி அந்த நீரையும் திரட்டி ஒரு குழி தோன்றி அதுக்குள்ளே விட்டு மூடிவிடுகிறார்கள் என்று படித்திருக்கிறோம். குர்ஆன் எழுதப்பட்ட இந்த பலகைகள் அழிக்கப்படும் போதுள்ள இந்த நீரை கொண்டு முற்றுள்ள காலத்திலே தமது நோய்க்கு நிவாரணத்துக்காக பயன்படுத்தியுள்ளார்கள் என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது அருமையான தஃப்ஸீரிலே கூட எழுதியிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இங்கே முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? சஹாபிகளின் காலத்திலே இந்த குத்தார் சிறுவர்களுக்கான குர்ஆன் ஓத பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்கின்றன. பிறகு அது தொடர்பாக வந்திருக்கிறது முக்கத்திமா என்ற தன்னுடைய நூலிலே இமாம் இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எட்டாம் நூற்றாண்டில் ஹிஜ்ரி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இஅலம் அன்ன தஅலீம் அல்வில்தான் பில் குர்ஆன், சிறுவர்களுக்கு குர்ஆனை படித்துக் கொடுப்பது இருக்கிறது ஷிஆரம் மின் ஷஆயிரித்தீன், தீனின் அடையாள சின்னங்களின் ஒரு அடையாள சின்னம். குர்ஆனை சிறுவர்களுக்கு படித்துக் கொடுப்பது தீனின் அடையாள சின்னங்களில் ஒரு அடையாள சின்னம். அதான் தீனின் அடையாள சின்னம் ஒன்று. தொழுகை கூட்டாக சொல்வது தீனின் அடையாள சின்னங்களில் ஒன்று. ஒன்றாம் ஹஜ் தீனின் அடையாள சின்னங்களில் ஒன்று. அதுபோல நமது சிறுவர்களுக்கு குர்ஆனை ஓதிக் கொடுப்பது இருக்கிறது தீனின் அடையாள சின்னங்களில் ஒரு அடையாள சின்னம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இறுதியாக இதற்கு பிறகு சிறுவர்களிடத்திலே உருவாகுகின்ற ஆற்றல்களெல்லாம் எதன் மீது கட்டி எழும்புமோ அப்படியான கற்பித்தலின் அடிப்படையாக குர்ஆன் ஆகி போனது என்று சொன்னார்கள். கற்பித்தலுக்கு அடிப்படையாக குர்ஆன் இருந்தது என்று சொன்னார்கள். திருப்பிள்ளைகளுக்கு இதனை ஊட்ட வேண்டும். அதுக்குத்தான் சஹாபிகளுடைய காலத்தில் இருந்து ஆசிரியர் நியமிக்கப்பட்டு குர்ஆன் மதரசா ஒழுங்குகள் இருந்து வந்திருக்கின்றன. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை நல்ல முறையிலே குர்ஆனுடைய மதரசாக்களுடைய சூழல் கிராமங்கள் தொற்று நகரங்கள் வரை இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவற்றில் முன்னேற்றம் தேவைப்படுகிறது. பெற்றோரின் கருத்தனையும் இவற்றில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. குர்ஆன் மதரசாக்கள் ஏனைய கல்வி நிறுவனங்களின் தரத்தை போன்று உயர்த்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நவீன உத்திகள் கையாளப்பட்டு கற்பிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நல்ல தரமான ஆசிரியர்கள் இன்றும் இருக்கிறார்கள், ஆனால் அந்த சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. சில இடங்களிலே நல்ல முறையிலே நடைபெற்ற போதிலும் பல இடங்களிலே ஒழுங்கான ஒரு கட்டமைப்பின் கீழ் இயங்குவது கிடையாது. பெற்றோர்கள் அதற்கான ஊக்குவிப்பு கொடுப்பதும் போதாது. இங்கே இரண்டு வகை கல்விகள் மோதிக்கொண்டு நிற்கின்றன நமது நாட்டிலே. பின்னேறம் ஆகிவிட்டால் அது ஒரு பிரத்யேக வகுப்புகளுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே பின்னேறம் அதே நேரத்தில் தான் குர்ஆன் மதரசாவில் பயிலவும் அனுப்ப வேண்டியிருக்கிறது. எதில் முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து வைப்பது, எதை காட்டிலும் எதனை மேம்படுத்துவது முக்கியத்துவம் கொடுப்பது என்று பெற்றோர்கள் பல பேருக்கு தலையை உடைத்துக் கொள்கிற ஒரு பெரும் யுத்தமாகவும் அமைந்து விடுவதுண்டு. இப்படி பல பெற்றோர்கள் நம்மிடத்திலே வந்து பேசியிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது அடிப்படையில் அவனுடைய குர்ஆன் பற்றி, அதனை எப்படி ஓதுவது, எப்படி சரியாக ஓதுவதன் மூலம் தனது தொழுகையை காப்பாற்றிக் கொள்கிறான், தொழுகையை நிறைவேற்றிக் கொள்கிறான். இதுதான் முதலாவதாக தான் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது. இதற்கு இதனை விட்டுவிட்டு அல்லது இதனை விட்டுவிட்டு விட்டுவிட்டோ அல்லது விட்டுவிட்டோ விட்டுவிட்டோ அல்லது விட்டுவிட்டோ வேறு ஒன்றுக்கு முதலிடம் கொடுத்து நமது பிள்ளையை திருத்தமாக குர்ஆனை ஓட தெரியாதவராக அல்லது தடவடவே ஓடுகின்றான், ஆனால் தப்பும் தவறும் ஆயிரம் இருக்கின்றன, இந்த நிலையில் ஓடுபோவனாக ஆக்கிவிட்டு எந்த பிரயோசனமும் கிடையாது. அவ்வா கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமிலே ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் உனது மகன் மகள் பாஸ் பண்ணினானா என்று கேட்க மாட்டான், பாஸ் பண்ணினாளா என்று கேட்க மாட்டான். சகோதரர்களே, குர்ஆனை திருத்தமாக ஓதுவதற்கு உனது மகனை உருவாக்கி விட்டாயா என்று நிச்சயமாக கேட்பான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த 8-ஆம் 9-ஆம் வயது வருகிற நேரத்திலே குர்ஆன் மதரசாவில் இருந்து இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்காக வேண்டி பிள்ளைகளை அறுத்து விடுகிறார்கள். அவர்கள் அந்த நேரத்திலே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கிறது, நினைவில் வையுங்கள், இலங்கைக்கு வெளியில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத ஒரு பரீட்சை. இலங்கைக்கு வெளியில் வேறு எந்த நாட்டிலும் காண்பதற்கு கிடையாத ஒரு பரீட்சை. உலக நாடுகள் பலவற்றை கண்டு வந்தவன் என்ற வகையிலே சொல்லுகிறேன், உலக நாடுகளின் கல்வி திட்டங்களை படித்து வைத்தவன் என்ற வகையிலே சொல்லுகிறேன், வேறு எந்த நாட்டிலும் காண்பதற்கு இல்லாத ஒரு பரீட்சை முறை. இந்த பரீட்சை ஒரு காலத்திலே ஒரு தேவையோடு உருவாக்கப்பட்டது. கிராமப்புறங்களிலே வசதி குறைந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, நகர்ப்புறங்களிலே இருக்கக்கூடிய உயர் கல்வி வழங்கக்கூடிய நன்னிலையில் உள்ள முன்னேற்றகரமான பாடசாலைகளில் சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொள்வதற்கு இந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. ஆனால் அது இன்று மாணவர்களின் பரீட்சை என்பதை காட்டிலும் பெற்றோரின் பரீட்சையாக மாறிப்போயிருக்கிறது. ஒத்துக்கொள்கிறீர்களோ இல்லையோ, ஒத்துக்கொள்கிறீர்களோ இல்லையோ, மாணவர்களின் பரீட்சை என்பதை காட்டிலும் பெற்றோரின் பரீட்சையாக மாறிப்போயிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நினைவில் வையுங்கள், இந்த பரீட்சையில் சித்தி அடைந்தது, இந்த பரீட்சையில் தவறிப்போனது பற்றி மறுமையிலே கேள்வி இருக்காது. குர்ஆனை ஓதத் தெரிந்ததில் தவறிப்போனது சித்தி அடைந்தது பற்றி கேள்வி இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் மதரசாவின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பாடசாலைக்கு காலையில எவ்வாறு பிள்ளைகளை அனுப்புகிறீர்களோ அதற்கு கொஞ்சமேனும் தொலை குறையாத நல்ல தரத்திலே மாணவர்களை அனுப்புங்கள். நேராக, நேர்த்தியாக, சரியாக, உரிய நேரத்துக்கு அனுப்புங்கள். 2 மணித்தியால குர்ஆன் மதரசா நேரம் என்றால் 2 மணித்தியாலங்களும் உங்களது மகன் மகள் அங்கு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துங்கள். பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கொண்டு போய் விடுவார்கள். 10 நிமிடத்தில் பிள்ளை ஓடிவிட்டு வர வேண்டும், அவர் மோட்டார் சைக்கிளில் வெளியே காத்து இருப்பார், அவர் காத்திருக்கிறார். சகோதரர்களே, இதுவல்ல குர்ஆனுடைய கல்விக்கு நீங்கள் கொடுக்கிற முக்கியத்துவம், இதுவல்ல நீங்கள் குர்ஆனுக்கு கொடுக்கிற மரியாதை. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு இவ்வளவு தூரம் தான் நமது இதயங்களிலே இடம் இருக்கிறதா? அல்லாஹ் சொன்னவா, அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்த இவர்கள் தவறிப்போனார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா? அல்லாஹ்வுடைய பேச்சை கண்ணியப்படுத்த தவறி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய குர்ஆனை கண்ணியப்படுத்த தவறி இருக்கிறோம். எனவே சகோதரர்களே, பிள்ளைகளை குர்ஆன் கற்றுக்கொள்வதில் கருத்தனை செய்ய செலுத்துங்கள். முதல் கல்வியும் இறுதி கல்வியும் அதுதான், தொடர் கல்வியும் அதுதான். சரியாக ஓதத் தெரிந்து அவர்கள் வர வேண்டும், தஜ்வீத் முறைப்படி ஓதத் தெரிந்தவர்கள் வர வேண்டும். மிகவும் நேர்த்தியாக, பிழையின்றி, கட்டதர, திறம்பட திருத்தமாக ஓதுகிறார்கள் என்றால் அவன்தான் என்னுடைய ஒரு உருப்படியான மகனாக, உருப்படியான மகனாக மாறிப்போயிருக்கிறான் என்று நினைவில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே இந்த விஷயத்தை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்திய குத்துபாவை இதற்காக வேண்டி ஒதுக்கியிருக்கிறோம். குர்ஆன் மதரசாக்களிலே கடமை பார்க்கிற ஆளுங்கள், ஓதிக் கொடுக்கிற மாலிம்கள், ஆசிரியர்களுக்கு தகுந்த சம்பளங்களை கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பல பேர் அவர்களுக்கு 100 ரூபாய், 20 ரூபாய்க்கு எங்கேயும் மதரசா இல்லையா என்று தேடுவார்கள். எங்காவது ஒருவர் 2 பேரை வைத்துக் கொண்டு வீடுகளிலே சும்மா இருந்து ஓதிக் கொடுக்கிற, அவர்களுடைய பெற்றோருடைய நேரத்துக்கு ஏற்றாற் போல் ஓதிக் கொடுக்கிற, இப்படியெல்லாம் தேடுகிற ஒரு காலத்தில் நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அப்படியும் என்று கேட்கிறார்கள். ஒரு குறித்த நேரத்துக்கு பல பேரை வகுப்பு வகுப்பாக பிரித்து வைத்து உரிய முறைப்படி கல்வி கற்பித்தல், கற்றல் கற்பித்தல் நுணுக்கங்களை, உத்திகளை, முறைமைகளை பயன்படுத்தி படித்துக் கொடுக்க முன்வந்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் உள்ள சூழலில், சூழ்நிலையில் இப்படியும் விவசாய கட்ட பேச்சுக்களும் கேள்விகளும் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். மிகவும் வேதனையாக இருக்கிறது. குர்ஆன் கல்விக்கு மட்டும் மலிவாக உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? ஆங்கில கல்விக்கு, கணித கல்விக்கு, விஞ்ஞான கல்விக்கு 1000, 2000, 3000 என்று மாதாந்தம் செலவழிக்கலாம். குர்ஆனுடைய கல்விக்கு 100 ரூபாய்க்கு மேல் கொடுக்க முடியாது மாதாந்தம், 200 ரூபாய்க்கு மேல் கொடுக்க முடியாது மாதாந்தம். நம்மை விட கேவலமானவர்கள், இனம் மான நடத்தி உள்ளவர்கள் எவர் இருப்பார் சகோதரர்களே? அல்லாஹ் நேற்று ஆயத்தில் அதனைத்தான் சொல்லுகிறான், அல்லாஹுவை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி இவர்கள் இந்த மனிதர்கள் கண்ணியப்படுத்தவில்லை என்று. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நன்றியார்களே, எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். இது அல்லாஹுடைய பேச்சு, அதற்கு எவ்வளவு செலவழித்தாலும் தகும். அது என்னுடைய ஹிதாயத்துக்கும் என் குடும்பத்தின் ஹிதாயத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியது. இதனை விளங்குவதற்கு ஒரு சம்பவத்தை சொல்லி இதை முடித்துக் கொள்வோம். ஹபரத் பிஷ்ருடின் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களை பற்றி நிறையப்படுத்தியிருக்கிறோம். ஒரு பெரும் அறிஞராக, ஒரு பெரும் ஆபிதாக, உலகப்பற்ற வாழ்க்கை மேற்கொண்ட பெரும் ஜாகிதாக இருந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய ஆரம்பம் துன்மார்க்கமாக இருந்தது, சன்மார்க்கத்தில் இருக்கவில்லை. அவர்கள் அல்லாஹுவை வழிபாட்டில் இருக்கவில்லை, அல்லாஹுவை நினைத்து வாழவில்லை. ஆனால் அவர்களுக்கு திருப்பு முறையாக அல்லாஹுவிடத்தில் சௌபாவுக்கு வழியும் வாயிலும் திறந்து விடப்பட்ட சந்தர்ப்பமாக அமைந்தது தெரியுமா? அந்த மனிதருக்கு ஒரு நிகழ்ச்சி அல்லாஹாலா ஏற்படுத்தி இருந்தான். ஒரு தடவை ஒரு குளியல் அறையில் பார்க்கிறார்கள், குளிப்பதற்கு சுடுநீர் தேவை என்பதற்காக வேண்டி, நீர் சூடாக்குவதற்காக வேண்டிய அடுப்பு ஏற்பாடுகளும் இருந்தன. ஒரு அடுப்பிலே ஒரு சின்ன காகித துண்டை பார்க்கிறார்கள். அந்த காகித துண்டை எடுத்து பார்த்தால் அவ்வா என்ற பெயர் அதில் எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் ஒரு துன்மார்க்கத்தில் இருந்தவர்கள். அல்லாஹுடைய பெயரை கண்டவுடன் எடுத்தார்கள், தன் பார்வையை உயர்த்தி சொன்னார்கள், என் எஜமானே, உனது பெயர் இங்கே போடப்பட்டு கால்களினால் விதிக்கப்படுகின்றது என்று சொல்லிவிட்டு அதனை எடுத்துக் கொண்டு போய் ஒரு வாசனை திரவியம் விற்கக்கூடிய ஒரு அத்தர் வியாபாரியிடம் போய் ஒரு தீர்கம் வெள்ளி நாணயம் கொடுத்து உயர்ரக வாசனை திரவியம் ஒன்று வாங்கி அதனை கொண்டு அந்த அல்லாஹுவின் நாமம் எழுதப்பட்டிருந்த காகித துண்டை மனமாக்கி எவருடைய கைக்கும் காலுக்கும் படாத வண்ணம் பாதுகாப்பாக வைத்தார்கள். இந்த நாளிகையில் தான் அல்லாஹ் அவர்களை சன்மார்க்கத்துக்கு அழைத்துக் கொண்டான். அவர்களுடைய இதயத்தை அல்லாஹ் ஹிதாயத்தின் பக்கம் மாற்றிவிட்டான். அவர்கள் இதிலிருந்து திரும்பியவர்கள் அவர்களுடைய இறுதி மூச்சு எப்படி இருந்தது தெரியுமா? அடக்கப்படுவதற்கு அவர்களின் ஜனாசா சுபுஹு தொழுகையை தொடர்ந்து தூக்கப்பட்டது. அடக்குவதற்காக வேண்டிய கபுரில் வைக்கப்படும் போது இரவாகிவிட்டது. பகல் முழுக்க அவர்கள் வாழ்ந்திருந்த மறைந்து போன முழு பம்சாதும், ஈராக்கின் தலைநகர் முழு பம்சாதும், முழு மக்களும் ஒன்று திரண்டு விட்டார்கள். சுபுகு தொழுகையோடு இல்லத்திலிருந்து தூக்கப்பட்ட ஜனாசாவை மக்கபராவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு தனத்திறன். இரவு நேரத்தில் தான் கபருக்கு போய் சேர்ந்தது அந்த ஜனாசா. அவ்வளவு பெரும் தனத்திறல். அறிஞர்கள் என்ன, பொதுமக்கள் என்ன, அங்கிருந்த பெரும் ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹாதா, இது அல்லாஹுவின் மீது சத்தியமாக மறுமையின் சிறப்புக்கு முன் இம்மையின் சிறப்பு இந்த மனிதருக்கு. சகோதரர்களே, ஒரு அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்த வெறும் ஒரு சின்ன காகித துண்டை மதித்ததனால் அல்லாஹ் அவர்களை இப்பெரும் உயர்ந்த அந்தஸ்துக்கு ஆளாக்கினானே. அல்லாஹுடைய அத்தனை நாமங்களும் பொதிந்த, அல்லாஹுடைய அத்தனை வார்த்தைகளும் பொதிந்த அவருடைய உயர்ந்த கலாம் குர்ஆனுக்கு நாம் நமக்குள்ளே உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிற அளவுக்கு சகோதரர்களே, நாம் நமக்கு அந்தஸ்தை அல்லாஹாலாவிடம் கூடுதலாக இன்மையிலும் மறுமையிலும் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே குர்ஆன் மதரசாக்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். இயன்ற அளவு செலவழியுங்கள், அதிகம் அதிகம் செலவழியுங்கள். பிள்ளைகளை அதற்கென ஒப்புக்கொடுங்கள். அவர்கள் திருத்தமாக ஓரும் நிலைக்கு அவர்களை உருவாக்கி எடுக்கும் வரை இந்த பணியில் இருந்து ஓயாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவருடைய குர்ஆனின் மீது பற்றுதலை தருவானாக. குர்ஆனுக்கு மரியாதை செய்பவர்களாக, கண்ணியம் கொடுப்பவர்களாக நம்மை கபூல் செய்து கொள்வானாக. அவருடைய குர்ஆனை ஓதக்கூடிய சரியாக பிழையின்றி திருத்தமாக ஓதக்கூடியவர்களாக நம்மையும் நமது பிள்ளைகளையும் சந்ததி சந்ததியாக வரக்கூடிய அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்வானாக. குர்ஆன் மதரசாக்களை உயிர்ப்பித்து வைப்பானாக. அவற்றுக்கு தேவையான உள்கட்டமைப்புகளை நிரப்புமாக கொடுத்து அல்லாஹாலா நமக்கு மத்தியிலே குர்ஆனுடைய கல்விக்கு உயர்ந்த அந்தஸ்தை ஏற்படுத்தி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.